நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இந்தியாவில் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளில் இலவசங்கள் குறித்த அறிவிப்புகளை ஒழுங்குபடுத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் நடத்திய கூட்டம் தொடர்பிலான தகவல்கள்,
வளர்ந்த சமூகத்தினர் எங்களை நாடி வந்து நாங்கள் சார்ந்துள்ள காடு பகுதியை அழித்து விட்டு நாடு ஆக்கியதால் நாங்கள் காட்டிலில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
தமிழ்நாட்டில் உள்ள நரிக்குறவர்கள் பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று எழுந்துள்ள கோரிக்கை குறித்த சமூக தரப்பின் கருத்துக்கள்,
வளர்ந்த சமூகத்தினர் எங்களை நாடி வந்து நாங்கள் சார்ந்துள்ள காடு பகுதியை அழித்து விட்டு நாடு ஆக்கியதால் நாங்கள் காட்டிலில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
கொழும்பு கிராண்ட் பாஸ் பள்ளிவாசலில் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட முஸ்லீம் அமைச்சரின் நிலைப்பாடு குறித்து அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தெரிவிக்கும் நிலைப்பாடு,
நாங்கள் உருவாக்கி ஒரு பலமான அரசாங்கத்தை இந்த நேரத்தில் நாங்கள் விட்டு வருகி சென்றுதான் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றதாக எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் உடனே இருக்கும்
ஆகியும் விளையாட்டு அரங்கமும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சீவகன், பூபாலரத்னம் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சீனாவில் வெளிநாட்டு மருந்து நிறுவனங்களில் பணியாற்றும் விற்பனையாட்கள் தாம் தமது விற்பனையை அதிகரிக்க லஞ்சம் கொடுப்பது வழக்கம் என்று பிபிசியிடம் கூறியிருக்கின்றார்கள். மருத்துவமனைகளில் தமது மருந்துகளை பயன்படுத்தச் செய்வதற்கு தமது நிறுவனம் $1,000 கொடுத்ததாக ஒருவர் கூறியிருக்கின்றார். தாம் லஞ்சம் வாங்கியிருப்பதாகவும் சீனாவில் சுகாதார பராமரிப்பு முறையில் ஊழல் மருந்து கிடப்பதாகவும் சில டாக்டர்கள் முன்னதாக கூறியிருந்தார்கள். பிரிட்டிஷ் நிறுவனமான கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் நிறுவனம் $1,000,000,000 லஞ்சமாக கொடுத்ததாக வந்த புகார்களை அடுத்து சீன அதிகாரிகள் பல மருந்து நிறுவனங்களில் புலனாய்வுகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள்.
கெய்ரோவில் பதவி விலக்கப்பட்ட அதிபர் முகமது மோர்சிக்கு ஆதரவான 2 போராட்ட குழுக்களை விரட்டி கலைப்பதற்கான திட்டத்தை பின்போட்டிருப்பதாக எகிப்தின் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் கூறியிருக்கிறார். இருப்பு போராட்டத்துக்கான அழைப்பு நிறுத்தப்பட்டால் அங்கு பொதுமக்கள் வெளியேறுவதற்கு உதவும் என்று அதிகாரிகள் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அதற்கு பதிலாக மக்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார்.
There is a serious and sincere desire by those in government to engage them peacefully.
இந்த போராட்டங்கள் விரைவில் முடிவடையும் என்று முன்னதாக எகிப்திய வெளியுறவு அமைச்சர் நபில் ஃபாஹிமி கூறியிருந்தார். பேச்சுக்கள் தோல்வியடைந்தால் போராட்டக்காரர்களை கலைப்பதற்கான நடவடிக்கைகள் சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
மக்கள் ஜனநாயகத்தை தந்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்ற ஜிம்பாப்வேவின் புதிய மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரான ராபர்ட் முகாபே அவர்கள் தனது ஜானுபிஎஃப் கட்சி தமது வெற்றியை பிடித்துக்கொண்டு தொங்கிக் கொண்டிருக்காது என்றும்
குறிப்பிட்டிருக்கின்றார்.
தான் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் முதல் தடவையாக உரையாற்றிய அவர், தான் தேர்தலில் துஷ்பிரயோகம் செய்ததாக எதிர்க்கட்சிகள் கூறுவதை மறுத்திருப்பதுடன் முடிவு பிடிக்காவிட்டால் அவர்கள் போய் தூக்கில் தொங்கலாம் என்றும் கூறியிருக்கின்றார். 60% வாக்குகளை முகாபே பெற்றதாக கூறுகின்ற முடிவுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை தாக்கல் செய்திருக்கின்ற எதிர்க்கட்சித் தலைவரான மோகன் சுவாங்கராய் அவர்கள் முகாபே உரையாற்றிய வீரதினத்தையும் பகிர்ந்திருக்கின்றார்.
பர்மாவில் பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த வன்செயல்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு ஐநா மன்ற மனிதுரிமைகள் தூதர் தோமஸ் ஓஜியா குயின்டானா சென்று பார்த்திருக்கிறார். அவரை பௌத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேலி செய்து குரல் எழுப்பினர். அவர் ரோஹிஞ்சா முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாக பௌத்தர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் தான் இருதரப்பு நியாயங்களையும் கேட்க விரும்புவதாக குயின்டானா கூறினார். கடந்த ஆண்டு ரக்கைன் மாகாணத்தில் பல வாரங்கள் நடந்த வன்செயல்களில் 1,000,000,000 ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் தங்கள் வீடுகளை விட்டு தப்பியோடினர். அவர்களில் பலர் இன்னும் அவசர நிவாரண முகாம்களிலேயே தங்கியிருக்கின்றனர்.
அமெரிக்காவில் மெசையா, அதாவது மீட்பர் என்று ஒரு குழந்தைக்கு வைக்கப்பட்ட பெயரை மாற்ற வேண்டும் என்று ஒரு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். உண்மையான மீட்பர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று கூறியிருக்கின்ற அந்த நீதிபதி அந்த குழந்தைக்கு மார்ட்டின் என்று பெயரை மாற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். டெனிஸ்டாண்டில் இருக்கின்ற மெசையா டெஸ்வான் மார்ட்டின் என்னும் அந்த 9 குழந்தையின் பெயரை ஏற்க விரும்பாத அதனது பெற்றோர் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அந்த பெயரை மாற்ற உத்தரவிட்ட நீதிபதி மீட்பர் என்று பொருள்படுகின்ற மெசையா என்ற பெயரை கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற ஒரு மாநிலத்தில் வைத்திருப்பது சங்கடத்தை உருவாக்கும் என்று கூறியிருக்கின்றார். கடந்த வருடத்தில் அமெரிக்காவில் 700 அதிகமான குழந்தைகளுக்கு மெசையா என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. இயேசுவை கிறிஸ்தவம் மெசையா என்று கூறுகின்ற அதேவேளை யூத மதம் அதனை யூதர்களின் மீட்பர் என்ற பொருள்பட பயன்படுத்துகின்றது. மீட்பர் அல்லது விடுவிப்பவர் என்ற அர்த்தத்தை அந்த சொல்லுக்கு அகராதிகள் கூறுகின்றன.
இந்தியா முதன்முறையாக உள்நாட்டில் உருவாக்கிய விமானம் தாங்கி கப்பல் வெள்ளோட்டமிடப்பட்டது. INS விக்ராந்த் என்ற இந்த கப்பல் இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முக்கிய மைல்கல் என்று அந்நாட்டு அதிகாரிகள் வர்ணித்துள்ளனர். தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தில் கொச்சின் துறைமுக துறைமுகத்தில் INS விக்ராந்த் கடலில் இறக்கப்பட்டது. 2018 ஆண்டில் இந்திய கடற்படையிடம் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட முன்னதாக இந்த கப்பல் கடலில் தொடர்ச்சியான பரீட்சார்த்த பயணங்களை மேற்கொள்ளும். இந்தியா அணு உலையில் இயங்கும் அதன் முதலாவது நீர்மூழ்கி கப்பலை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இயக்க தொடங்கியது.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியாவில் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளில் மக்களுக்கு இலவச திட்டங்களை அறிவிப்பது வாக்காளர்களுக்கு லஞ்சம் தருவதற்கு ஒப்பானது என்று இந்திய உச்சநீதிமன்றம் சில வாரங்களுக்கு முன்னர் கூறி இந்த தேர்தல் அறிக்கைகளை ஒழுங்குபடுத்துமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. இதையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் இதுகுறித்து ஆராய அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை இன்று கூட்டியது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவர் TR பாலு அவர்களிடம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது குறித்து கேட்டார் மணிவண்ணன்.
கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில் போது தேர்தல் அறிக்கையில வந்து இலவச அறிவிப்புகள் எதுவும் இருக்காம இருக்கணும் அப்படிங்கிறத என்கிற நோக்கம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நோக்கத்தை தேர்தல் நடைமுறை விதிகளில் நன்னடத்தை விதிகள்ல சேர்க்கலாமா அப்படின்ட்டு அவங்க எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனும் அதுக்கு பதில் சொல்லியிருக்குது, நீங்க உச்ச நீதிமன்றம் சொல்றது சரியா தான் இருக்குது அப்படிங்கறது அப்பவே பதில் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்லி பிரமாண வாக்கு மூலம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ண பிறகு அந்த மீட்டிங் தேவையில்லது தேவையில்லையே, இன்னைக்கு ஏன் மீட்டிங்க கூட்டுறீங்க அப்படின்னு கூட நான் கேட்டேன். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில வந்து இலவச அறிவிப்புகள் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய மக்களுடைய மூத்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கின்ற வரை அது தேவைப்படும் என்பது எங்களுடைய கருத்தை நாங்க சொல்லியிருக்கோம். அது அந்த தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லிய பிறகு சொல்லிய பிறகு சாதாரணமா அதை நடைமுறைப்படுத்துறது. அதுக்கப்புறம் அமைச்சரவை நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை கூட்டத்துல முடிவு பண்றோம். அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல அதை டிஸ்கஸ் பண்றோம். சட்டமன்றம் டிஸ்கஸ் பண்ண பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சட்டமன்றம் ஏற்றுக்கிட்ட பிறகுதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதனால ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் செய்யற நல்ல திட்டங்களை வந்து
இலவச திட்டங்கள் குறித்து வாக்குறுதிகள் தர்றதுங்கிறது இந்த நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாலே நீங்க தேர்தல் அறிக்கையை விட்டுறீங்க. அதனால இது வந்து இதை வந்து கட்டுப்படுத்த முடியல. இது வந்து ஒரு விதத்துல பார்த்தா வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது போலத்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த கருத்தோடு நீங்க உடன்படவில்லையா?
வாக்காளர்களை வந்து வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது மாதிரிங்கிறத அந்த கருத்தை நாங்க ஏற்றுக்க முடியாது. சமுதாயத்துல இருக்கிற பெரியவர்கள் பெரும்பாலானவங்க வந்து அது ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகமா இருக்குது, ஏற்றத்தாழ்வு உள்ள பொருளாதார நிலையில இருக்கிறாங்க. அவங்க சமநிலை அடைகிற வரைக்கும் இதெல்லாம் தேவை, அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னு கேட்டா ஒருத்தர் வந்து எலெக்ஷன் நிற்கும் போது அவர் போய் பணமா கூட கொடுக்குறாரு, அப்ப போய் பொருளை கொடுத்தாருன்னா அந்த கரெக்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். இதுல செக்ஷன் 123ல சுப்ரீம் கோர்ட்டு அவங்க டிஸ்கஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 123ல எந்த தேர்தல் அறிவிப்பு வந்து கரெக்ட் ப்ராக்டிஸும் ஆகாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் 123 செக்ஷன் 123ல இருக்குது. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டும் அதை கன்சீட் பண்ணிருக்குது.
எனவே மற்ற கட்சிகளுடைய கருத்து எப்படி இருந்தது இந்த விஷயத்துல?
பெரும்பாலான கட்சிகள் வந்து இது நாங்க வந்து தவிர்க்க முடியாது, இதை புதுசா வந்து அப்போ அந்த தேர்தல் நல்லா சேர்க்கறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலான கட்சிகள்.
கீம்ஸை வந்து நாங்க அறிவிச்சாலும் அது வந்து கட்சிகள் நேரடியாக அமல்படுத்துறது இல்லை, அரசாங்கம் கேபினெட் மூலமா சட்டமன்றம் மூலமா முறையாக தான் அமல்படுத்துறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனவே அது ஒரு அரசியல் ஜனநாயக அரசியலுடைய ஒரு அங்கமாக அதை பார்க்குறீங்க. ஆனாலும் இந்த மாதிரியான இலவச திட்டங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தின் எந்த அளவுக்கு ஒரு நாட்டிலோ அல்லது ஒரு மாநில அரசோ இது எந்த அளவுக்கு தாக்குப்பிடிக்க முடியும், அதற்கு சக்தி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்காமலேயே வெறும் வாக்கு வங்கியை மனதில் வைத்தே சொல்லப்படுகின்றன என்ற விமர்சனமும் இருக்கிறது. அதில் உண்மை இல்லை என்று நினைக்கிறீர்களா?
கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. ஏன்னா சமுதாயத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏற்றத்தாழ்வு சரிப்படுத்துறது எதிர்கட்சிகளுடைய கருத்து, எல்லா அரசியல் கட்சிகளுடைய நோக்கம், அதுல வந்து எந்த தவறும் கிடையாது.
திமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவர் TR பாலு. தமிழ்நாட்டில் நாடோடி இனமான நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த சமூகத்திடமிருந்து பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. தமிழக அரசு அவர்களை தற்பொழுது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்துள்ளது. இந்த நிலையில் அவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதியும் இன்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை குறித்து நரிக்குறவர் சமுதாயத்திற்காக இயங்கும் டிரைபல் சொசைட்டி என்ற தன்னார்வ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் ஜெய்சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு கருத்து கேட்டார்
மணிவண்ணன். நான் வந்து எம்ஏ எல்எல்பி படித்தவன். எங்களுடைய சமூகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன் நான். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நான் வந்து 1990 வந்து ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி திருநெல்வேலியில் போகும்போது கட் ஆஃப் மார்க் இல்லாதனால நான் வந்து திரும்ப பின்னாடி வர வேண்டிய காரணமாச்சு. ஏன்னா நான் வந்து எம்பிசி கோட்டா இருக்கிறதுனால வளர்ந்த சமூகத்தினால என்னால் போட்டி போட்டு எங்களை மாதிரி மிகவும் பொருளாதாரம் கல்வி சமூகத்தில் பின்தங்கியுள்ள இந்த மக்கள் வளர்ந்த சமூகத்தோட போட்டி போட்டு வெளியே வர முடியாதனால எஸ்டி அப்படிங்கிற அந்த கோட்டாவுடைய பேலன்ஸை வச்சுட்டு அவர்களுடைய அந்த சமநிலைக்கு எங்களால் வர முடியும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் எஸ்டி கோட்டாவை கேட்டு நாங்கள் போராடினிருக்கோம் சார்.
ஆனால் பழங்குடியின மக்கள்னா ஒரு மலை பிரதேசத்துலேயோ அல்லது ஒரு காட்டு பிரதேசத்துலேயோ ஒரே இடத்துல தங்கி அந்த அந்த ஒரு பிரதேசத்தோடு தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டவர்கள் தான் பழங்குடியினர் என்று ஒரு வரையறை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வரையறையின்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் நரிக்குறவர் சமுதாயம் ஊருக்கு ஊர் கிராமத்துக்கு கிராமம் அன்றாடம் இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருப்பதால் அவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க முடியாது என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. இது சரியான ஒரு வாதம் என்று நினைக்கிறீர்களா?
அவர்களுடைய கண்ணோட்டம் சரியானது. ஆனால் இந்த பூகோளத்துடைய வளர்ச்சி இன்னைக்கு பொருளாதாரம் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றால் நாங்கள் தற்போது இருக்கிற பகுதி காடு. ஆனால் அது இப்பொழுது அழிக்கப்பட்டு நகரமாக்கப்பட்டது. ஆகையால் வளர்ந்த சமூகத்தினர் எங்களை நாடி வந்து நாங்கள் சார்ந்துள்ள காடு பகுதியை அழித்து விட்டு நாடு ஆக்கியதால் நாங்கள் காட்டினில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். மத்திய அரசு ஒரு 5 வரையறை வைத்துள்ளது. அந்த 5 வரையறை வந்து அந்த சமூகத்தினுடைய பழமை பாரம்பரிய பண்பாடு அவர்களின் வாழ்வாதார நிலைகள் கல்வி சமூக நிலை இந்த 5 நிலையை வைத்துதான் மத்திய அரசு அவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் இணைப்பதற்கான அவர்கள் வந்து ஒரு வரையறை வைத்துள்ளார்கள். அந்த வரையறையில் நாங்கள் வந்து தகுதியானவர்கள் என்று 1967 லோகூர் கமிட்டி எங்களை வந்து பரிசீலனை செய்து பரிந்துரை செய்தது. மத்திய அரசு எங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த அன்றைய காலகட்டத்திலே நரிக்குறவன் அலைஸ் குருவிக்காரன் என்ற பெயரில் மத்திய அரசு அங்கீகரித்தது. ஆனால் மாநில அரசு அங்கே வந்து நரிக்குறவன் என்ற பெயரில் மட்டும் பரிந்துரை செய்ததனால் மத்திய அரசில் ஏற்பட்ட குழப்பத்தினால் இந்த கடந்த 48-50 காலமாக இந்த குழப்பத்தை நீக்குவதற்கான காலங்கள் பேப்பர் பரிமாற்றங்கள் மட்டும் நடந்து கொண்டிருந்தது.
வேறு சில மாநிலங்களிலே உங்களை போன்ற இனங்கள் அதாவது நாடோடி இனங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது.
தற்பொழுது வந்து 2005 ஆந்திராவில் உள்ள நக்கலா வார்டு என்பது தெலுங்குல நக்கலா என்றால் நரிக்குறவன் நரி அங்கே நிறைய வேட்டையாடுவோம். கர்நாடகாலே அக்கிபிக்கி எல்லாருமே நாங்கள் மாமா மச்சான் அண்ணன் தம்பி எங்களுடைய உறவினர்கள் தான். அவர்கள் ஃபுல்லா வந்து கடந்த 2005 அவர்களை வந்து அங்கே எஸ்டி பட்டியல இதே மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. அங்கே வந்து மாநில
சார் இது குறித்த மாநில அரசின் தற்பொழுது இருக்கின்ற மாநில அரசின் நிலைப்பாடு என்ன?
கடந்த ஆட்சியிலே கடந்த டிஎம்கே ஆட்சி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே அவர் செய்த ஒரு மாபெரும் புண்ணியமான செயல் என்ன என்றால் எங்களுக்கு முதல் முறையாக எங்களுக்கு வந்து ஒரு தனி நலவாரியம் அமைத்து கொடுத்தார். அந்த நலவாரியத்தின் உறுப்பினராக என்னை நியமித்தார். அதன் வாயிலாக நான் அவரிடம் அந்த அதிகாரம் பெற்று இந்த பழங்குடியினர் பட்டியலை சேர்ப்பதற்கான அனைத்து ஆவணங்கள் செய்யறதுக்கு ஒரு ஒரு மாபெரும் ஒரு செயல் கிடைத்தது. அதன் பிறகு இந்த ஆட்சியில் அந்த செயல்பாடுகள் அன்று தொடங்கிய பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தற்போது நடைபெறுகின்ற அம்மாவின் ஆட்சி காலத்தில் எங்களுடைய நிலையை அமைச்சருக்கும் அம்மாவுக்கும் எடுத்து உரைத்தவுடன் உடனடியாக மறுநாளே அதை பரிந்துரை செய்து டெல்லிக்கு பரிந்துரை செய்தார்கள்.
தற்பொழுது இந்த நரிக்குறவர்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் தமிழ்நாட்டிலே? அவர்களுடைய பொருளாதார நிலையை பற்றி சற்று சுருக்கமாக சொல்ல முடியுமா?
தற்போது தமிழ்நாட்டில் 30,000 நரிக்குறவர்கள் இருக்கார்கள். அவர்கள் டெய்லி அதாவது இதற்கு முன்னால் அவர் பாரம்பரியமாக ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் வந்து ஊசி மணி பாசி விற்பதும் தான் அவர்களுடைய பாரம்பரிய தொழிலாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுதுதான் கல்வி சிறுக சிறுக கல்வி கற்று மாற்றுத் தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் அவர்கள் செய்யும் தொழிலை தொழிலாகவும் அங்கீகரிக்கப்படவில்லை. இதுவரைக்கும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தொழிலினுடைய பேங்க் வங்கி கடன் உதவி 5,000 ரூபாய் மட்டும்தான்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இலங்கை செய்திகள். கொழும்பு கிராண்ட் பாஸ் பள்ளிவாசல் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து இதுவரை யாரும் கைது செய்யப்படாததற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது குறித்தும் அரசின் நிலைப்பாடு குறித்தும் ஜெயபிரகாஷ் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையில் தலைநகர் கொழும்பில் கிராண்ட்பாஸ் பகுதியில் பள்ளிவாசல் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்ற சூழ்நிலையால் இரண்டு இரவுகளாக நடைமுறையில் இருந்த ஊரடங்கு உத்தரவு இன்று காலை தளர்த்தப்பட்டது. ஆனால் இன்றும் அப்பகுதியில் சிறப்பு அதிரடி படையினரும் கலகத்தடு போலீசாரும் பெருமளவு குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பள்ளிவாசலை தாக்கியவர்களை கைது செய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற முஸ்லீம் அமைச்சர்கள் மட்டுமன்றி ஐக்கிய தேசிய கட்சியும் அரசாங்கத்தின் மீது குற்றம்
சாட்டியிருக்கிறது.
பள்ளிவாசலை இனவாதிகள் தாக்கியதை இரண்டு தரப்புக்கு இடையிலான மோதலாக அரசாங்கம் காட்ட முனைவதாகவும், காவல்துறையினர் பார்த்துக் கொண்டிருக்கும்படியாக இந்த தாக்குதலை நடத்தியவர்களை கைது செய்யாவிட்டால் இதே மாதிரியான தாக்குதல்கள் இன்னமொரு இடத்தில் தொடரக்கூடும் என்றும் கொழும்பில் இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரின் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே கிராண்ட்பாஸ் விவகாரம் தொடர்பில் முஸ்லீம் அமைச்சர்களுடனும் பௌத்த தரப்புடனும் நேற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த மூத்த அமைச்சர் தினேஷ் குணவர்தனவிடம் ஏன் அவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று கேட்டேன். போலீசார் அவர்களின் கடமையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கவும் அமைதியாக பிரச்சனையை தீர்ப்பதற்கும் முன்னுரிமை அளித்து செயற்படுகின்றோம். குழம்பிய குட்டையில் தான் எல்லோரும் மீன்பிடிக்க பார்க்கிறார்கள். ஆனால் நள்ளிரவுடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பதுதான் எங்களின் நோக்கம் என்ற அமைச்சரிடம், கடந்த காலங்களில் பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்ட போது அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காதபடியால் தான் கிராண்ட்பாஸ் தாக்குதல் நடந்ததாக அரசாங்கத்தில் இருக்கின்ற முஸ்லீம் அமைச்சர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்களே என்று கேட்டேன். அரசாங்கம் எப்போதும் பிரச்சனைகள் தலையிட்டு நடவடிக்கை எடுத்துதான் இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளின் போதும் தீர்வு வழங்கியபடியால் தான் அந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்றார் அமைச்சர் தினேஷ் குணவர்தன. தம்புள்ளை சம்பவம் போலவே இன்னும் பல பள்ளிவாசல்கள் மீதான தாக்குதல்களின் போதும் அரசாங்கம் எவரையும் கைது செய்யவில்லையே என்று மீண்டும் அவரிடம் கேட்டேன்.
பல இடங்களில் யார் குற்றவாளிகள் என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது. ஆனால் வெளியில் உள்ள ஆட்கள் தான் தூண்டிவிடுகின்ற வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
வெளிநாடுகளில் இருப்போரும் பல்வேறு தவறான பிரச்சாரங்களை முன்னெடுத்து எங்களின் நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயன்று வருகிறார்கள். ஆனால் அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குகிறது என்றார் மூத்த அமைச்சர் தினேஷ் குணவர்தன.
இதேவேளை எதிர்காலத்தில் இப்படியான தாக்குதல்கள் நடைபெறாது என்கின்ற உத்தரவாதத்தை அரசில் உள்ள முஸ்லீம் அமைச்சர்களால் கொடுக்க முடியுமா என்று அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களிடமும் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
போலீசார் அங்கு பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது, 25க்கு மேற்பட்ட போலீசார் நிற்கின்ற பொழுது, முதலாவது மாடிக்குள்ளே புகுந்து கண்ணாடியை உடைத்து, இரண்டாவது மாடிக்குள்ளும் சென்று கண்ணாடியை உடைத்து, மூன்றாவது மாடிக்குள்ளும் சென்று கண்ணாடியை எல்லாம் உடைத்து விட்டு முன்னுக்கு இருக்கின்ற பெரிய கீட்டையும் கலட்டி கொண்டு வெளியே சென்ற பிறகு, அதன் பிறகு டயர்களை கொண்டு வந்து உள்ளே நெருப்பை கொளுத்த முற்படுகின்ற போதுதான் போலீசார் அவர்களை தடுத்திருக்கிறார். இது ஒரு கடைசி நிகழ்வாக இந்த நாட்டில் இருக்க வேண்டும்.
நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர், உங்களை போன்ற அநேகமாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அரசாங்கத்தில் பங்காளிகளாக இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் முஸ்லீம் மக்களை பாதுகாக்க தவறி வருவதாக தொடர்ச்சியாக நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி இந்த அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக அங்கம் வகிக்கிறீர்கள்?
இந்த அரசாங்கத்தை இனவாதிகள் மாத்திரம் உருவாக்கவில்லை. இந்த நாட்டில் வாழ்கின்ற பௌத்த, இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய அரசாங்கம். நாங்கள் உருவாக்கிய ஒரு பலமான அரசாங்கத்தை இந்த நேரத்திலே நாங்கள் விட்டு விட்டு வருகி சென்றுதான் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றதாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே நாங்கள் உள்ளே இருந்து கொண்டு முழு அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நேற்று கூட நாங்கள் எல்லா அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு காட்டமான வேண்டுகோளை ஜனாதிபதியிடத்தில் நேற்று நாங்கள் விட்டிருக்கின்றோம். முதல் தடவையாக வாரான ஒரு வேண்டுகோளை நாங்கள் விட்டிருக்கின்றோம்.
தம்முள்ளை தாக்குதல் நடந்தது, அதற்கு பிறகும் பல தாக்குதல்கள் பள்ளிவாசல்கள் மீது நடந்திருக்கின்றன. அதற்கு முன்னரும் சில பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக முஸ்லீம் பிரதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். போலீசாருக்கு உத்தரவிட வேண்டியது பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியின் பொறுப்பு. போலீசார் தவறளித்திருந்தால் அந்த பொறுப்பு ஜனாதிபதி எல்ல வச்சார வேண்டும்.
அதுதான் நாங்கள் ஜனாதிபதிக்கு கடிதத்தை வழங்கியிருக்கின்றோம். போலீசாருக்கு பொறுப்பாக இருக்கின்ற போலீஸ் அதிபருக்கு நான் நேரடியாக நான் கேட்டுச் சொன்னேன், நீங்கள் பதவியில் இருப்பதற்கு தகுதி இல்லை, உடனடியாக நீங்கள் பதவியில் வேண்டும் என்று நான் பகிரங்கமாக அந்த பிரதேச மக்களும் அந்த சிங்கள முஸ்லீம் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே நான் பகிரங்கமாக சொன்னேன். காரணம், போலீசாரின் மீது இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது.
இப்ப தொடர்ச்சியாக இப்படியே இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு
பொறுப்புதாரிகளை கைது செய்யாவிட்டால் எதிர்காலத்திலும் இப்படியான தாக்குதல்கள் தொடர வாய்ப்பிருக்கிறது என்று இன்று ஐக்கிய தேசிய கட்சி குற்றஞ்சாட்டியிருக்கிறது. இப்படியான ஒரு தாக்குதல் எதிர்காலத்தில் நடக்க மாட்டாது என்கின்ற உத்தரவாதத்தை உங்களை போன்ற அமைச்சர்கள் முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்க முடியுமா?
நாங்கள் நிச்சயமாக பார்ப்போம். போலீசார் அவர்களை கைது செய்யவில்லை என்றால், அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால், நாங்கள் எங்களிடத்திலே வீடியோ கிளிப் இருக்கின்றது, எங்களிடத்திலே ஆதாரம் இருக்கின்றது, கண்ட சாட்சியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு நாங்கள் செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம்.
பொதுவாக முஸ்லிம் மக்களுடைய கருத்தின்படி, அதாவது அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற முஸ்லிம் அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளையும் அல்லது தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்தோடு கடுமையாக நடந்து கொள்ளாமல் மௌனம் சாதிப்பதாக குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன?
அரசாங்கத்திலே நாங்கள் இருப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அல்ல. 100,000 முஸ்லிம்கள், வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது, மீள்குடியேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல பல வகையான தேவைப்பாடுள்ள சமூகமாக இருக்கின்றது. ஒரு சிலர் ஆட்டத்திலே அவசியத்திலே அவ்வாறான வேண்டுகோள்களை விடுக்கலாம். அவ்வாறு நாங்கள் வெளியேறுவதனால் உடனடியாக இந்த பள்ளிவாசல்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும் என்ற யாரும் கருதிவிட முடியாது.
இலங்கை அமைச்சர் ரிஷாத் பதியுதீன். உலக அளவில் யானைகளை பாதுகாக்க அனுசரிக்கப்படும் நாள் இன்று. அதன் பின்புலத்தில் இலங்கையிலுள்ள யானைகளின் நிலை என்ன என்று கொழும்பு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் உயிரியல் துறையில் மூத்த விரிவுரையாளராக இருக்கும் டாக்டர் கிருஷ்ணராஜா அவர்களிடம் கருத்து கேட்டார் சீவகன்.
யானைகளுக்கும் மனிதருக்கும் உள்ள அதாவது இடத்தாக்கம் வந்து குதர்க்கம் வந்து நிலவி கொண்டுதான் இருக்குது. இருந்தாலும் யானைன்ற எண்ணிக்கை வந்து இந்த அதன் வாழிடமும் குறுகி கொண்டு போகுது. போர்க்காலத்தில் வந்து போர் நடைபெற்ற இடங்களில் யானைகள் அங்கே இருந்து இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு வந்து இருந்தவை இப்போ திரும்ப போய்கொண்டிருக்கின. இப்போ போய்கொண்டிருக்கல அங்கேயும் வந்து மனிதர்களோட வந்து இடத்தாக்கத்துக்கு உட்படுகின. ஆனால் அதே நேரம் வெவ்வேறு காரணங்களால் அதை வந்து இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின. முக்கியமாக வந்து பயிற்சேகை, மற்றது வந்து அது பதிவிடங்களை அழிக்கிறது. அது ரெண்டும் தான் முக்கியமாக இருக்குது. மற்றது மனிதர்களுக்கும் வந்து உயிர் கொலைகளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கு. காரணம் வந்து அவைந்த வாழிடத்துக்குள்ள நாங்கள் போய் அதாவது விவசாயம் பதிவிடம் அதுகளை நாங்கள் அமைச்சா அவை வந்து மனிதனை தாக்கத்தான் செய்தன. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா? அவைந்த எண்ணிக்கை அவைந்த வாழிடத்தில் நாங்கள் போய் தலையிடக்கூடாது.
இந்த நிலைமையில யானைகள் வாழிடத்துக்கு நாங்கள் போவதை தவிர்ப்பதற்காக எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் நினைக்கிறீங்க?
ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல ஒரு பஃபர் சோன்னு சொல்றது, அதை வந்து போதிய அளவு இடவசதி கூடியதாக வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை செய்தால் அது வந்து கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கலாம்.
இப்படியான விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு? என்னோட சொல்லா இலங்கை ஒரு தீவு, அங்க நிலப்பற்றாக்குறைன்றதும் இருக்குது. இப்ப அந்த நிலைமையில வந்து மக்களுடைய பொதுமக்களுடைய இந்த விவசாய செயல்கள் போன்ற காரணங்கள், குடியேற்றங்கள் போன்ற காரணங்களால யானைகள் இடங்களுக்குள்ள நாங்கள் போறதை எந்த அளவுக்கு யதார்த்த ரீதியில குறைக்கக்கூடியதாக இருக்கும்?
அது ஒரு கஷ்டமான விடயம். நாங்கள் விவசாயம் பண்ணி செய்ய போனால் நாங்கள் அதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு அவையந்த அவையிலும் வர்ற குளத்தில் இருந்தால் தண்ணி எடுக்க வாய்க்கால் எடுப்போம். அப்போ அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அதை விட யானைகள் சில சில பயிர்களை வந்து விரும்பி சாப்பிட்றது, அதாவது வந்து நெல், சோளம், மற்ற பப்பா, வாழை, அதுகளை வந்து நாங்கள் எங்களுடைய அதுகளின் பாதை இல்லாட்டி அதுகளின் குடிபெயர்ந்து செல்கிற இடங்களுக்கிட்ட அல்லாட்டி எங்கெண்ட வரிவிடங்களுக்கிட்ட வச்சா அதை வந்து அதை உண்ண வருவினு. அது கட்டாயம் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு தாக்கத்தை இருக்கும். அதுக்கு வேண செய்யின மக்கள் அதை வந்து ஒடிய போடுகின, அதை கொல்லின, நஞ்சு வைக்கின, மற்றது இந்த கட்டுத்துவா கண்டு வச்சு அதை கொல்லுகின. அப்போ இதெல்லாம் அதுக்கு ஆத்திரம் ஊட்டக்கூடிய செயல்களை செய்த மக்கள் அப்போ அதை வந்து பழக்கி பொழி வாங்கி கொண்டு தான் இருக்கு.
இந்த விஷயங்களில் வந்து யதார்த்த ரீதியாக யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான முரண்பாடை தவிர்க்கிறதுக்காக இலங்கை அரசாங்கம் எப்படியான முயற்சிகளை எடுத்திருக்கின்றது, எந்த அளவுக்கு வெற்றி தந்திருக்கின்றது?
ஓரளவுக்கு வெற்றி என்று தான் சொல்ல வேணும். என்னென்னா முதலாவது வந்து மின்சார வேலி, அது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது. ஆனால் அது அந்த மின்சார வேலிகள் வந்து அரசாங்கம் என்ன செய்திருக்கண்டா காட்டை சுற்றி தான் போட்டிருக்குன்னு. மக்கள் விவசாயம் செய்கிற வதிவிடங்களை சுற்றி போட்டால் அதன் தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். மற்றது யானைகளின் வதிவிடத்துள்ள ஸ்தலங்களையும் போகாமல் பண்ணலாம். அப்போ இந்த போர்டர் வந்து எல்லாம் வந்து சரியான முறையில் போட வேணும். ஆனால் சில இடங்களில் இது தவறு நடக்கின்ற யானைகள் வந்து அந்த மின்சார வேலியெல்லாம் உடைச்சு கொண்டும் வருது.
இப்போ வந்து இலங்கையை பொறுத்தவரையில் யானைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு?
2011-2012 கணிப்பின்படி பார்க்க போனா 5,879 கணிப்பிட்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு யானை விழுந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், மற்றது இடவிருத்தியும் ஏற்பட்டிருக்கலாம், சரியாக கூற முடியாது. ஆனால் இதுதான் 2011-2012 5879 கணக்கிடப்பட்டிருக்கு.
கொழும்பு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் கிருஷ்ணராஜா. நிறைவாக விளையாட்டு அரங்கம். இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்தி ஒன்று. ஸ்பெயினின் ரஃபேல் நடால் கனடாவில் நடைபெற்ற ரோஜர்ஸ் கோப்பை போட்டியை வென்றுள்ளார். மோன்ட்ரியோல் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் கனடாவின் மிலோஸ் ராவ்னிக்கை 6-2, 6-2 எனும் நேர் செட்களில் வென்றார். இந்த ஆண்டு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளின் முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்த பின்னர் நடால் பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றி இது. இந்த வெற்றியை அடுத்து உலக ஆடவர் தரப்பட்டியலின் மூன்றாவது இடத்திற்கு அவர் முன்னேறியுள்ளார். எனினும் அவர் தரப்பட்டியலின் முதல் இடத்திற்கு திரும்ப வேண்டும் என்றால் அவர் இன்னும் 4000 புள்ளிகள் பெற வேண்டும். அவருக்கும் இப்பொழுது முதலிடத்தில் இருக்கும் செர்பியாவின் நோவாக் யாக்கோவிச்சுக்கும் இடையே 3540 புள்ளிகள் வித்தியாசம் உள்ளது. இந்த ஆண்டு இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் போட்டி, ஒரு கிராண்ட் ஸ்லாம் மற்றும் உலகச்சுற்று போட்டிகளின் இறுதி ஆட்டம் ஆகியவை எஞ்சியுள்ள நிலையில் தன்னால் உலகப்பட்டியலின் முதலிடத்திற்கு திரும்ப முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அடுத்து தடகள செய்தி ஒன்று. மாஸ்கோவில் நடைபெற்று வரும் உலக தடகள போட்டிகளில் ஆடவருக்கான 100 மீட்டர் போட்டியை உசைன் போல்ட் 9.77 நொடிகளில் ஓடி வென்றுள்ளதை நேயர்கள் நமது இணையதளத்தில் நேற்று பார்த்திருப்பீர்கள். இந்த வெற்றி எவ்வளவு சிறப்பானது என்று இந்தியாவின் முன்னாள் ஒலிம்பிக் தடகள வீரர் டாக்டர் ஆர் நடராஜன் அவர்களை கேட்டேன்.
நேற்று உசைன் போல்ட் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்த மாதிரி தோணுச்சு. அவருடைய முக பாவங்கள், எப்போதும் பண்ற கேஷுவல்னஸ் அவர்கிட்ட மிஸ் ஆனிச்சு. அதாவது யதார்த்தமான சிரிமிச்சங்கள் பண்ணுவாரு, அது வந்து நேற்று இல்லாம இருந்துச்சு. இன்னொரு விஷயம், லைட் ட்ரிபிள் தூரல் இருந்துகிட்டே இருந்துச்சு, அது வந்து நிச்சயமாக தொந்தரவாக இருந்திருக்கும். அவர் 9.8 கீழே ஓடிட்டாருன்னா அவருக்கு தொடர்றதுக்கு யாருமே கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி டேகு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல ஒரு ஃபவுல் ஸ்டார்ட் எடுத்து அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. சோ நிச்சயமா அந்த ஒரு பயம் அவருக்கு இருந்திருக்கும்.
இப்ப நேற்றைக்கு வந்து மாஸ்கோல அந்த அரங்கத்துல மழை இல்லாமல் இருந்திருந்தால் உசைன் போல்ட் அவர்களால் வந்து இந்த 9.77 செகண்ட்ஸ் அதுக்கு கீழே அதற்கும் குறைவான நேரத்தில் ஓடி இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்திருக்குமா?
நிச்சயமா, ரெண்டு காரணங்கள் அதுக்கு முக்கியமா. மழை துளிகள் கண் இமைகள்ல வந்து படும்போது மிகப்பெரிய தொந்தரவு, மனது அளவுல சரி உடம்பு அளவுலயும் சரி. அதுக்கு அடுத்த கட்டமாக பாடி ஒரு டெம்பரேச்சர் குறையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஸ்பீடு பொறுத்த, வேகத்தை பொறுத்த வரைக்கும் பாடி டெம்பரேச்சர் நல்லா ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வேகம் நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம், மாஸ்கோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல நடந்த ஸ்டேடியத்துல போட்ட ட்ராக் வந்து மாண்டோ ட்ராக். இந்த மாண்டோ ட்ராக் ஜென்ரலா மழை பெய்ஞ்சிச்சுன்னா கனமாயிரும். எனக்கு ஒரு சில ஞாபகம் வருது, 1996 ப்ரீ ஒலிம்பிக் குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ் டைவான்ல நான் ஓடும்போது, நான் குவாலிஃபை பண்ணி ஆகணும் ஒலிம்பிக்ஸுக்கு, அந்த மாதிரி ஒரு தருணத்துல 11 மணிக்கு ரேஸ், மழை சோன்னு கொட்டுது, 2 மணி நேரம் தள்ளி வச்சுட்டாங்க ரேஸ். அதனால ட்ராக் கனமாயிருச்சு. லாஸ்ட் 200 மீட்டர் கடைசி 20 மீட்டர் வந்து நிச்சயமாக எவ்வளவு பவர்ஃபுல் ரன்னரா இருக்கிற அவருடைய தசை பிடிப்புகள் வந்து அழுத்தம் ஜாஸ்தியா இருந்திருக்கும். நிச்சயமா லாஸ்ட் 20-30 மீட்டர்ல அந்த தசை பிடிப்புனால வேகம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த 9.77 நிச்சயமாக 9.6 ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும்.
இப்ப நேத்திக்கு அந்த பைனல்ஸ்ல பார்த்தா ஓடின 8 பேர்ல 4 பேர் ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவர்கள். இப்ப உலக அளவுல வந்து இந்த ஷார்ட் ஸ்பிரிண்ட்ல ஜமைக்காவினுடைய ஆளுமை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. உலக தடகள அந்த போட்டிகள் அல்லது அந்த தடகள விளையாட்டிலே ஜமைக்காவினுடைய வளர்ந்து வருகின்ற ஆதிக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
ஸ்பிரிண்டர்ஸ் ஆர் பார்ன், தே ஆர் நாட் மேடுங்கிற மாதிரி ஜமைக்கால வந்து நிறைய ஜீன்ஸ், அந்த மாதிரி ஸ்பிரிண்டர்ஸ்க்கு உண்டான ஜீன்ஸ் அத்லீட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா நாட்டிலும் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு தனி சிஸ்டம் வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி இப்ப அவங்களோட சிஸ்டத்துல இருந்து நிறைய ஸ்பிரிண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன திறமையை அடையாளம் கொண்டு அதுக்கு உண்டான தனிப்பட்ட பயிற்சியை கொடுத்து அதை முன்னேற்றுவதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி உலக அளவில் கொண்டாந்து சாதிச்சிருக்காருன்னா அது வியக்கத்தக்கது. ஃபைனான்ஸ்ல 8 பேருங்கிறது பிரமிக்கத்துக்கூடியது, ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ரொம்ப உழைச்சிருக்காங்க, 7-8 வருஷம் மினிமம் அதற்காக பயிற்சி செய்து தயார்படுத்திருக்கணும்.
உசைன் போல்ட்டால அவருடைய அத்லெட்டிக் கேரியர்ல 100 மீட்டர் ஓட்டத்தை 9.5 செகண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இலக்கிலேயோ அல்லது 9.5 seconds கீழேயே ஓட முடியுமா, வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா?
நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உசேன் போல்ட்டுக்கு 26 வயசு, இன்னும் 2 வயசுக்குள்ளதான் அந்த இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்புகள் 100% மேலேயும் இருக்குன்னு சொல்லலாம். அவருடைய ஆளுமை வந்து அவருடைய உயரத்துல மட்டும் இல்ல, அவருடைய பாடி பிசிக்கு, அவருடைய உடல் தகுதி, பசை தகுதிகள் எல்லாமே அதுக்கு உகந்ததா இருக்கு.
இந்தியாவின் முன்னாள் ஒலிம்பிக் தடகள வீரர் டாக்டர் ஆர் நடராஜன். விளையாட்டு அரங்கத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.